அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 24 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியாவில் நில கையகப்படுத்தும் சட்ட மசோதாவுக்கு எழுந்துள்ள எதிர்ப்பு குறித்த செய்திக்குறிப்பு, இது குறித்த விமர்சனங்களை முன்வைக்கும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் கருத்து.
ஒருவரிடம் இருந்து அவருடைய நிலம் எடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, அதாவது அவருடைய வாழ்வாதாரமாக உள்ள அந்த நிலம் எடுக்கப்படுகிறது என்ற நேரத்தில், கண்டிப்பாக அதை அவர் ஏற்றுக்கொள்ள தேவையான நேரம், அதற்கான எஃபர்ட்ஸ் கொடுக்கப்பட வேண்டும்.
இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் முன்னோடி இடதுசாரி தலைவர்களில் ஒருவருமான மாயாண்டி பாரதி காலமானது பற்றிய செய்தி, பின்னர் இலங்கை கண்ணோட்டத்தில் இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்த விசாரணை அறிக்கையை ஐநா மனித உரிமை கவுன்சில் ஒத்திவைத்ததற்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நடந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் பற்றிய குறிப்பு.
உள்ளக விசாரணை செய்யறதுக்கு 6 போதா? அது 1 வரும், 1.5 வருஷம், 2 வரும். ஆகவே அது முழுமையாக செய்யப்படுற விசாரணை இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் இதை செய்ய முடியாது. ஆகவே இன்னும் அவர்கள் பின்போடுறதுக்கு இடம் இருக்கின்றனர்.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
கிரேக்கம் பொருளாதார மீட்பு திட்டம் குறித்து முன்வைத்துள்ள மாற்றங்கள் அடங்கிய பட்டியலை யூரோவை பயன்படுத்தும் நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக ஐரோப்பிய நிதி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். உடன்பாடு உடனடி நிதி நெருக்கடியை தீர்த்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஆனால் கிரேக்கத்தின் திட்டத்தில் விபரம் போதாததுடன் கிரேக்க அரசாங்கம் அதன் வாக்குறுதியை பின்பற்றும் என்பதற்கான தெளிவான நம்பிக்கை எதுவும் அதில் இல்லை என கிரேக்கத்துக்கு நிதி வழங்குநர்களில் மிகப்பெரிய அமைப்பான சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கூறினார்.
சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் இருக்கும் கிறிஸ்தவ கிராமங்களிலிருந்து குறைந்தது 70 பேரை IS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடத்திச் சென்றிருக்கின்றார்கள். அதிகாலை நேரத்தில் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் இவர்கள் பிடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இடைமறித்து கேட்கப்பட்ட வானிலை தொடர்பாளர்களின்படி புனித போராளிகளை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ஆயுததாரிகள் தங்களுக்குள்ளான தகவல் பரிமாற்றின் போது பேசிக்கொண்டார்கள். பிடிபட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் என்று தெரிய வருகிறது. IS அமைப்புக்கு எதிரான குர்திய ஆயுததாரிகளுடன் இந்த உள்ளூர் கிறிஸ்தவர்களும் இணைந்து செயற்பட்டு வந்தனர்.
சர்வதேச அழுத்தத்தின் மத்தியிலும் 11 கைதிகளின் மரண தண்டனை திட்டமிட்டபடி நிறைவேற்றப்படும் என இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கும் தமது நாட்டின் உரிமையில் எவரும் தலையிட முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். துப்பாக்கிச்சூட்டு அணியினரால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளவர்களுள் ஆஸ்திரேலியா, பிரேசில் மற்றும் பிரான்ஸ் நாட்டு பிரஜைகளும் அடங்குவர். பெரும்பாலும் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய அதிபர் வெளிநாட்டு தலைவர்களின் அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார். குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு அளிக்கும் வகையில் கருணை மனு அதிகாரத்தை பயன்படுத்தப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
நைஜீரியாவின் வடகிழக்கே பேருந்து ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பொடிஸ்கும் நகருக்கு வெளியே உள்ள பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்த இந்த வெடிப்பில் வாகனம் வெடித்து சிதறியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளாஸ்டிக் பையினுள் கருவி ஒன்றை தூக்கிச் சென்ற ஆடவர் ஒருவர் பேருந்தினுள் ஏற முயற்சித்தார் என்றும், அவரை அதிகாரிகள் தடுக்க முயற்சித்த வேளை குண்டு வெடித்ததாகவும் நேரில் கண்ட சாட்சி ஒருவர் BBCயிடம் கூறியிருக்கிறார். அண்மைய நாட்களில் பொடிஸ்கும் நகரில் நிகழ்ந்த 2வது தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 சம்பவங்களுக்குமே போக்குஹாராம் ஆயுததாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறுமி சந்தையின் வெளியே குண்டுகளை வெடிக்கச் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
உதைப்பந்தாட்ட உலகக்கோப்பை 2022 நடைபெறுவதற்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களை உகந்த மாதங்களாக பீஃபா குழு அறிவித்துள்ளது. பிரேசிலில் கடந்த கோடை காலத்தில் போட்டிகள் நடைபெற்ற நிகழ்வை விட சில நாட்கள் குறைவாகவே நடைபெறும் எனவும் அது பரிந்துரைத்துள்ளது. கட்டார் நாட்டின் கோடைக்கால வெப்பநிலை உதைப்பந்தாட்டத்திற்கு பொருத்தமானது அல்ல என பீஃபாவின் அந்த குழுவினர் ஏற்கனவே BBCக்கு தெரிவித்திருந்தது.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியிலிருந்து கனரக ஆயுதங்கள் பின்வாங்கி செல்லப்பட்டனவா என்பது குறித்து தமக்கு தெரியாது என்று சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதைப் போல போரின் முன்னரங்கில் இருந்த சில கனரக ஆயுதங்களை தாம் பின்வாங்கியிருப்பதாக ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த பின்வாங்கல் உண்மையா என்பதை அறிய வேண்டுமானால் எத்தனை கனரக ஆயுதங்கள் முன்னரங்கில் இருந்தன, அவையெல்லாம் எந்தெந்த இடங்களில் இருந்தன, அவை தற்போது எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன, அவை எப்படி கொண்டு செல்லப்பட்டன என்கிற தகவல்கள் நமக்கு தேவைப்படுவதாக தெரிவித்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் அந்த தகவல்கள் எவையும் தம்மிடம் தற்போது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கிளர்ச்சிக்காரர்கள் போரின் முன்னரங்கிலிருந்து பின்வாங்கவில்லை என்று உக்ரைனிய ராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். கிளர்ச்சிக்காரர்களின் ஆயுதங்கள் வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் தொழில் வளர்ச்சியை துரிதப்படுத்த நில ஆர்ஜித சட்டத்தை திருத்தி புதிய நில கையகப்படுத்தும் மசோதாவை இந்திய அரசு இன்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கும் நிலையில் அந்த மசோதாவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து அரசியல் கட்சிகளிடையே விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் சர்ச்சைக்குரிய நிலம் கையகப்படுத்தும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். தற்போது அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த மசோதா விவசாயிகளின் நலனை கடுமையாக பாதிக்கும் என இதன் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக நிலத்தை எளிதாக கையகப்படுத்த இந்த மசோதா வழிவகுக்கிறது. நிலம் இல்லாததால் நிறுத்தப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தோடு இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர் அண்ணா அசாரே தலைமையிலும் தில்லியில் இன்று இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். ஜந்தர் மந்தர் பகுதியில் நடந்த இந்த போராட்டத்தில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமூக போராளி மேதா பட்கர் ஆகியோரும் பங்கேற்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் தமிழக விவசாயிகள் பலரும் கூட இந்த போராட்டத்தில் இன்று கலந்து கொண்டனர். இதற்கு முன்பிருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய நிலம் கையகப்படுத்தும் சட்டம் நிலங்களை விவசாயிகளிடமிருந்து தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்துவதை கடினமான ஒன்றாக மாற்றியிருந்தது. தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் சேர்ந்து உருவாக்கும் திட்டங்களுக்கு கையகப்படுத்தும் நிலங்களின் 70% உரிமையாளர்களின் ஒப்புதல் தேவை. தனியார் திட்டங்களுக்கு 80% உரிமையாளர்கள் சம்மதம் அளிக்க வேண்டும். தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு, கிராமப்புற கட்டமைப்பு, விலை குறைந்த வீடுகள், தொழிற்பேட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை நீக்கியது. இம்மாதிரியான திட்டங்கள் மக்களின் நிலம் வாழ்க்கை மீது ஏற்படுத்தும் தாக்கம், பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு தாக்கம் ஆகியவை குறித்து ஒரு சுயேட்சையான நிபுணர் குழுவின் மூலம் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டையும் அரசு நீக்கியது. இந்த அவசர சட்டத்தை தற்போது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதில் கடும் சிக்கலை பாரதிய ஜனதா கட்சி அரசு சந்தித்து வருகிறது. நாடாளுமன்ற மேலவையில் அக்கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற எதிர்க்கட்சியினரின் ஒத்துழைப்பு அரசுக்கு தேவை.
उसका मुआवजा खत्म करना, किसान की जमीन ले जाना चाहते हैं, बिना राज्यों से बात करके बात करना चाहते हैं.
முக்கியமான மசோதாக்களை நாடாளுமன்றத்தை புறக்கணித்துவிட்டு அவசர சட்டங்களின் மூலம் நடைமுறைப்படுத்துவதாக மக்களவையில் செவ்வாய்க்கிழமை என்று காங்கிரஸ் கட்சியின் ஆனந்த் சர்மா குற்றம் சாட்டினார்.
कौन सी ऐसी आपातस्थिति थी.
இந்திய மக்களவையில் அதிக அளவிலான உறுப்பினர்களை கொண்ட நான்காவது பெரிய கட்சியான அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் போராட்டத்தை அரங்கேற்றினர். நேற்றைய தினமான திங்கட்கிழமையன்று நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்களை ஆதரித்து பேசினார். முக்கியமான பொதுநலன் சார்ந்த திட்டங்களுக்கு நிலம் கிடைப்பதில் இருக்கும் சிரமத்தை இது குறைக்கும் என்று அவர் கூறினார். இந்த சட்டம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கும் அமளியின் காரணமாக வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவது உள்ளிட்ட நாடாளுமன்றத்தின் பிற பணிகளும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்த மசோதா குறித்து விமர்சனத்தை எழுப்பிய அமைப்புகளில் மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பும் ஒன்று. அதன் ஆட்சேபனைகள் என்ன என்று அந்த அமைப்பைச் சேர்ந்த துர்கா நந்தினி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த சட்டத்தில் முதலில் வரவேற்கத்தக்க சில விஷயங்களை குறித்து நாம் பேச வேண்டும். முதலில் பார்க்க போது ரிஹாபிலிட்டேஷன் மற்றும் காம்பன்சேஷன், அதாவது 2014 இருந்த சட்டத்தில் உட்கொள்ளப்படாத சில ப்ராஜெக்ட்ஸில் நில ஆர்ஜிதம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்போ அப்படி பார்த்தால் ஆதிவாசிகளுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த விதத்தில் இது சார்பாக வேலை செய்யும் என்றால் அவர்களுக்கு காம்பன்சேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அந்த ஆக்ட்ஸுக்கும் இப்பொழுது கவர் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஒரு கிளாஸ் இப்போ இதுல வந்து இல்லாமல் இருக்கு. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், லேண்ட் அக்விசிஷன் செய்யும்பொழுது யாருடைய நிலம் எடுக்கப்படுகிறதோ அவர்களை கன்சல்ட் செய்யாமல், அவர்களுடைய கருத்து அறியப்படாமல், அவர்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலம், அதாவது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இல்ல இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இல்ல டிஃபென்ஸ் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய இம்பாக்ட் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன, அவர்களுக்கு அது சாதகமாக உள்ளதா இல்ல பாதகமாக உள்ளதா என்பதை எந்த விதத்திலும் அசஸ் செய்யாமல், கணக்கெடுக்காமல் இதற்கு மேல் லேண்ட் அக்விசிஷன் செய்யப்படும் என்று இந்த பில்லில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மிகவும் தவறான ஒரு விஷயம். இது இவ்வாறு செய்யப்படக்கூடாது என்பது அம்னஸ்டியின் கருத்து.
ஆனால் இந்த சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்று சொல்கின்ற நீங்கள் இந்த சமூக தாக்கம் குறித்த ஒரு மதிப்பீடு, அது வந்து செய்வதற்கு காலம் பிடிக்கிறது, இது வந்து இந்த நில ஆர்ஜித வேலைகளை தாமதப்படுத்துகிறது, மேலும் அது வந்து இந்த நீதிமன்றத்துக்கு இழுத்துச் செல்வது போன்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கிறது என்று ஒரு தரப்பினர் வாதிடுகிறார்கள், அதிலே வலு இல்லை என்று நினைக்கிறீர்களா?
ஒருவரிடம் இருந்து அவருடைய நிலம் எடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, அதாவது அவருடைய வாழ்வாதாரமாக உள்ள அந்த நிலம் எடுக்கப்படுகிறது என்ற நேரத்தில், கண்டிப்பாக அதை அவர் ஏற்றுக்கொள்ள தேவையான நேரம், அதற்கான எஃபர்ட்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது மிக எளிதில் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் காம்பன்சேஷன் ரீஹாபிலிட்டேஷன் என்று கூறப்படும் ஒரு பேக்கேஜை அவர்களுக்கு, ஃப்ரீ அண்ட் ஃபேர் காம்பன்சேஷன் மற்றும் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது ஒரு முழுமையான பேக்கேஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற பட்சத்தில், நில ஆர்ஜிதம் என்பது மிகவும் நியாயமான ஒரு வழிமுறையாக இருந்தால் எந்த விதமான லீகல் காம்ப்ளிகேஷன் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதை மிக எளிதில் அவர்கள் முடித்துவிட இயலும். அதனாலதான் மீண்டும் வற்புறுத்தி கொண்டிருப்பது பிரிங் அபவுட் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் ப்ராசஸ் அண்ட் அ ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ்.
நந்தினியால், இந்த விஷயத்திலே அரசாங்கத்தின் பார்வையில் இந்த மாதிரியான நில ஆர்ஜித சட்டங்கள் ஏற்கனவே வந்து மிகவும் ஒரு இறுக்கமாக ரிஜிடாக இருந்தன. அதனால் வந்து தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற நிலத்தை எளிதில் வாங்கி தர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதால் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. எனவே அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த சட்டங்கள் தேவைப்படுகின்றன என்று அரசாங்கத்தின் தரப்பில் வாதிடப்படுகிறது. எனவே தொழில் வளர்ச்சி முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு நடைமுறையில் தாமதம் ஏற்படும் அந்த ஒரு நீங்கள் சொல்கின்ற அந்த வழியை தேர்ந்தெடுப்பதா என்ற டைலமாவுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள்?
இதில் டைலமா எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. வளர்ச்சி என்பது சிலருக்கு மட்டுமானதாக இருக்க முடியாது, அனைவருக்கும் ஆனது அது இருக்க வேண்டும். முக்கியமாக இந்தியா போன்ற ஒரு வளரும் நாட்டில் டெவலப்மெண்ட் என்பது ஒரு போலரைசேஷனை உருவாக்க முடியாது, அதாவது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அவருக்கு இடையில உள்ள கேப்பை நாம் இன்னும் விரிவாக்கி கொண்டு போகிறோமே தவிர அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதற்கான வழியை மட்டுமே நம்ம இப்பொழுது பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான குரோத் மாடல்.
அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பைச் சேர்ந்த துர்கா நந்தினி. தமிழகத்தில் முன்னோடி இடதுசாரி அரசியல் பிரமுகர்களில் ஒருவரும் சுதந்திர போராட்ட வீரருமான மாயாண்டி பாரதி இன்று காலமானார். இவர் குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் தமிழகத்தின் முன்னோடி இடதுசாரி தலைவர்களில் ஒருவருமான ஐ மாயாண்டி பாரதி மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 98. மதுரையில் 1917 தனது பெற்றோருக்கு 11வது குழந்தையாக பிறந்த மாயாண்டி பாரதி 30களின் துவக்கத்தில் லஜபதி ராய் வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கி அதன் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக காங்கிரஸ் கட்சி நடத்தும் போராட்டங்களில் உதவ ஆரம்பித்தார். 2வது உலகப் போரின் போது போர் எதிர்ப்பு கூட்டங்களை நடத்தி முதன்முறையாக சிறைக்கு சென்ற மாயாண்டி பாரதி வெள்ளையனே வெளியேறு போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு தன் வாழ்நாளில் சுமார் 13 ஆண்டுகளை சிறையில் கழித்திருக்கிறார். முதலில் காங்கிரஸ் கட்சியிலும் பிறகு இந்து மகா சபையிலும் இணைந்து செயல்பட்டு வந்த மாயாண்டி பாரதி பிறகு பொது உடைமை தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த அவர் இறுதி வரை அக்கட்சியில் இருந்தார். 1960களில் தமிழகம் முழுவதும் இளைஞர்களை மார்க்சிய சித்தாந்தங்களில் ஈர்க்கக்கூடிய நபராக மாயாண்டி பாரதி விளங்கினார் என்று குறிப்பிடுகிறார் மூத்த பத்திரிகையாளரான ஜவஹர்.
1960களில் இளைஞனாக இருந்த என்னை போன்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர் அன்பும் பரிவும் காட்டியதோடு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை அவரை போன்றே மிக எளிமையாக விளக்கி உத்வேகம் ஊட்டியவர். அதன் காரணமாக உருவான கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் நூற்றுக்கணக்காக தமிழகம் முழுவதும், அவர்களில் பலர் முழுநேர ஊழியர்களாக கூட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உழைக்கும் வர்க்கத்துக்காக இன்றைக்கும் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரைக்குள் கம்யூனிஸ்ட் தலைவர்களோடு பழக்கம் ஏற்பட்டு வெளியே வரும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்டாக மலர்ந்து வந்தார். அதன் பிறகு அதிகமான சிறை தண்டனைகள், ஏறினால் ரயில் இறங்கினால் ஜெயில் என்பது அவருக்கு மிகவும் பிடித்த வாசகம். எங்ககிட்ட அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய, திருத்திக்கொண்டே சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அது, ஏறினால் ரயில் இறங்கினால் ஜெயில். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது.
மாயாண்டி பாரதி இந்து மகாசபையில் இணைந்து செயல்பட்டது கூட அவரது பரிணாம வளர்ச்சியின் ஒரு கட்டம் தான் என்கிறார் ஜவஹர்.
அந்த காலம் வந்து அவருக்கு ஒரு கிரியேட்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்சிசம் சொல்றோம் இல்லையா, மார்க்சியத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக மண்ணுக்கேற்றவாறு பயன்படுத்துவது அப்படிங்கிறது இன்றைக்கு உலக அளவுல விவாதத்துக்குரிய விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் இந்து மகாசபையில் இருந்ததும் பிறகு காங்கிரஸுக்கு வந்ததும் அதுக்கு அவருக்கு பயன்பட்டது. இந்து மகாசபை, காங்கிரஸ், அதன் பிறகு கம்யூனிஸ்ட் அப்படின்னு படிப்படியான வளர்ச்சி, ஒரு எவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சி போல இருந்ததுனால மெக்கானிக்கலாக ஐரோப்பாவில் உதித்த மார்க்சிய தத்துவத்தை அப்படியே இங்க எந்திர ரீதியா பயன்படுத்தாமல் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய வளர்ச்சி மட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி மார்க்சியத்தை கற்பிப்பதிலும் மார்க்சியத்தை செயல்படுத்துவதிலும் இந்த பின்னணி அவருக்கு மிகவும் பயன்பட்டது.
நவசக்தி, லோகசக்தி, தீக்கதிர் உள்ளிட்ட பத்திரிகைகளில் பணியாற்றிய மாயாண்டி பாரதி 1991 பிறகு தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். இருந்தபோதும் மதுரையில் நடக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று வந்தார். கடந்த ஜனவரி 26 அன்று குடியரசு தின விழாவிற்காக புறப்பட்டுக் கொண்டிருந்த போது வீட்டில் கீழே விழுந்ததில் இருந்து அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த மாயாண்டி பாரதிக்கு இன்று மாலை மாரடைப்பு ஏற்பட்டது. சிகிச்சை பலனின்றி மாலை 5 அளவில் அவர் உயிரிழந்தார்.
செய்தியை வழங்கியவர் சென்னையிலிருந்து முரளிதரன். இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்த விசாரணை அறிக்கையை ஐநா மனித உரிமை கவுன்சில் ஒத்திவைக்க எடுத்த முடிவுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்று ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடந்தது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் விசாரணை அறிக்கையை வெளியிடக் கோரியும் இலங்கை அரசாங்கத்தின் உள்ளக விசாரணை பொறிமுறையை நிராகரித்தும் யாழ் பல்கலைக்கழக சமூகம் யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு பேரணி ஒன்றை இன்று நடத்தியிருக்கின்றது.
மனித உரிமைகள் மீறல் மீதான விசாரணை அறிக்கையானது ஒத்திப்போடப்பட்டுள்ளமை எமக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது.
யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி சிவில் சமூக அமைப்பின் தலைவராகிய மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் மற்றும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் ராசகுமாரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போனோரின் உறவினர்களும் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பெரும் எண்ணிக்கையில் இதில் கலந்து கொண்டனர். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆதரவு வழங்கியிருந்தன. நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய மாவை சேனாதராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் பேரணியில் பங்கு கொண்டிருந்தனர். பேரணி கந்தர்மடம் வழியாக நல்லூர் ஆலய பகுதியில் சென்று முடிவடைந்தது. அங்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் ராசகுமாரன் அவர்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான மகஜர் ஒன்றை மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் மற்றும் நல்லூர் ஆலய குருக்கள், வாசுதேவ குருக்கள் ஆகியோரிடம் கையளித்து அதனை கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மகஜரை பெற்றுக் கொண்டதன் பின்னர் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்.
பிற்போடப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நிதியாக சட்ட இயலிலே அடிப்படை தத்துவமாக இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளக விசாரணையிலே அற்பமேன நம்பிக்கை இல்லை என்றுதான் நாங்கள் ஐநாவை நாடினோம். ஆகவே அவர்கள் எங்களை கைவிட்டு விட்டதாகவும் ஏமாற்றி விட்டதாக நாங்கள் உணர்றோம். ஆகவே இப்ப இவர்கள் எடுக்கிற அந்த முயற்சியானது அவர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள் உள்ளக விசாரணை என்று. அந்த உள்ளக விசாரணை செய்யறதுக்கு 6 போதாது. அது 1 வரும், 1.5 வருஷம், 2 வரும். ஆகவே அது முழுமையாக செய்யப்படுற விசாரணை இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் இதை செய்ய முடியாது. ஆகவே இன்னும் அவர்கள் பின்போடுறதுக்கு இடம் இருக்கு. இருக்கின்றார். இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் தான் இந்த குற்றங்கள்லாம் செய்தவர்கள். குற்றம் செய்தவனை நீதவான் ஆக்குறது எப்படி? குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆளையும் நீதவான் ஒரு ஆளா இருக்க முடியாது. ஆகவே அதான் நடக்க போறோம் இங்க.
என்ஆர் மென்னாராயர், ராயப்பு ஜோசப் அவர்கள், இதேவேளை உள்ளக விசாரணை ஒன்று நடத்தப்படும் என்ற அரசாங்கத்தின் அண்மைய கூற்றை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் வரவேற்றுள்ளதாக தெரிவித்திருந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது இலங்கை தமிழரசு கட்சியின் கருத்தா, என்ன சொல்கின்றீர்கள் என்று இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமாகிய மாவை சேனகராஜா அவர்களிடம் செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு
அப்படி அவர் சொன்னதனுடைய தெளிவை நான் கேட்டு அறிந்து கொள்ளவில்லை. அது பற்றி நாங்கள் முதலாம் தேதி எங்களுடைய செயற்குழு கூடுகிறது. சில இப்படியான விஷயங்களை ஒட்டியும் நாங்கள் அங்கே அதை பற்றி நாங்கள் தெளிவான ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் சென்ற மாதமே திரு சம்பந்தன் அவர்களுடைய கையெழுத்தையும் இட்டு ஏற்கனவே ஐநாவினாலே நிறைவேற்றப்பட்ட போர்க்குற்ற விசாரணை அறிக்கை உடனடியாக மார்ச் மாதத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அந்த அறிக்கை எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உறுதியானது. அது மட்டுமல்ல, எல்லா ராஜதந்திரிகளுடனும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடனும் அதை தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது
என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மாவை சேனாதராஜா அவர்கள் பதிலளித்தார்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். போலி ஆவணங்களை பயன்படுத்தி ராஜதந்திர பாஸ்போர்ட் ஒன்றை பெற்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவை மருத்துவமனையிலிருந்து சிறைச்சாலைக்கு மாற்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே சுதயகுமார்.
தனியார் வைத்தியசாலையொன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவை உடனடியாக சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரான சசி வீரவன்சவை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது. எனவே அவருக்கு தொடர்ந்து தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற முடியாதென்று நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த சிறைச்சாலைகள் அதிகாரிகள் இதன்படி அவரை சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்கும் வேண்டுகோள் விடுத்தனர். அப்போது சந்தேக நபரான சசி வீரவன்ச சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கருத்துக்களை தெரிவித்த போது சந்தேக நபர் சுகவீனமுற்றுள்ள காரணத்தினால் அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க உத்தரவிடுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். தனக்கு இவ்வாறான உத்தரவொன்றை பிறப்பிக்க முடியாதென்று கூறிய நீதிபதி கிஹான் பிலபிட்டிய சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான பிரதான வைத்திய அதிகாரியே இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டுமென்றும் அறிவித்தார். இதன்படி சந்தேக நபரான சசி வீரவன்சவை சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு உத்தரவிடப்பட்டது. போலியான ஆவணங்களை பயன்படுத்தி ராஜதந்திர கடவுச்சீற்றொன்றை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்ச நேற்று முன்தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சொத்துகள் தொடர்பான விவரங்களை முறையாக வெளிப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவதா என்பதை அறிவிக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக எதிர்தரப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுனில் வடகல தெரிவித்தார். கடந்த ஆட்சிக்காலத்தில் இந்த வழக்குகள் பழிவாங்கும் நோக்கத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் அதனை வாபஸ் பெறுமாறு முன்னாள் தலைமை நீதிபதி சார்பில் விடுத்த வேண்டுகோளை ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாக வழக்கறிஞர் தெரிவித்தார். எனவே இந்த வழக்குகள் வாபஸ் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்த வழக்கறிஞர் வடகல இதன் காரணமாக வழக்கு விசாரணையை பின்போடுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். இதன்படி வழக்கு விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை நீதிமன்ற தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்கவின் கடவுச்சீட்டை மீண்டும் அவருக்கு பெற்றுக் கொடுக்குமாறு நீதிபதி கிஹான் பிலபிட்டிய உத்தரவொன்றை பிறப்பித்தார். ஆயினும் அதனை நிராகரித்த முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்க வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்னரே அதனை தான் பெற்றுக் கொள்வதற்கு விரும்புவதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மருத்துவரை அழைக்க வல்ல பேண்டேஜ்கள் குறித்த ஒரு செய்தி. இன்றைய நிலையில் காயம் மற்றும் புண்களை ஆராய்ந்து கண்காணித்து குணப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் முதலில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அங்கே காத்திருந்து முதலில் மருத்துவ தாதியரை பார்க்க வேண்டும். அவருக்கு அடுத்து மருத்துவர் பார்த்து உங்களுக்கு மருந்துகளை பரிந்துரைப்பார்.
ஆனால் இதற்கு பதிலாக காயம் மற்றும் புண்களின் தன்மையை தானே ஆராயவல்ல, அதைத் தொடர்ந்து தானே அதை கண்காணித்து குணப்படுத்தக்கூடிய பேண்டேஜ்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. அப்படியான பேண்டேஜ்களை உருவாக்கும் ஒரு சோதனை கூடத்திற்கு பிபிசி செய்தியாளர்கள் சமீபத்தில் நேரில் சென்று பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். அமெரிக்காவில் இருக்கும் இந்த பரிசோதனை கூடத்தில் மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப கல்வி மையம் மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் இணைந்து இந்த பரிசோதனையை முன்னெடுத்து வருகின்றன. சரி, இந்த ஸ்மார்ட் பேண்டேஜ்களில் அப்படி என்ன தனிச்சிறப்பு அல்லது புத்திசாலித்தனம்? இந்த பேண்டேஜ்களால் காயம் அல்லது புண்ணின் தன்மையை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இந்த பேண்டேஜில் இருக்கும் பல்வேறு சென்சார்கள், அதாவது நுண்ணுணரிகள், புண்ணில் இருக்கும் ஆக்சிஜன் அளவு, அதில் இருக்கும் அமிலத்தன்மையின் அளவு மற்றும் அதன் வெப்பநிலை ஆகிய மூன்று முக்கிய காரணிகளை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். புண்கள் அல்லது காயங்கள் மோசமானால் இந்த பேண்டேஜ்களால் உடனடியாக தலையிட முடியும். அதாவது இந்த பேண்டேஜின் பின்புறத்தில் சிகிச்சைக்கான மருந்துகள் இருக்கும். அந்த மருந்தை எந்த அளவுக்கு புண் அல்லது காயத்தில் செலுத்துவது என்பதை இந்த பேண்டேஜின் பின்புறத்தில் இருக்கும் சிறப்பு வெப்பமானி முடிவு செய்யும். அதாவது இந்த மருந்தை செலுத்த வேண்டும் என்று பேண்டேஜ் முடிவு செய்து அறிவித்தால் பேண்டேஜின் பின்புறம் சூடாகி மருந்து துகள்கள் சுருங்கும். அப்படி சுருங்கிய மருந்து துகள்கள் புண் அல்லது காயத்திற்குள் நேரடியாக செலுத்தப்படும். மூன்றாவதாக, இந்த பேண்டேஜ்கள் தேவைப்பட்டால் தானாகவே மருத்துவரை தொடர்பு கொள்ளும். ஆமாம், இந்த பேண்டேஜ் மருத்துவரிடம் இருக்கும் தொலைத்தொடர்பு கருவிக்கு தொடர்ந்து தகவல்களை அனுப்ப வல்லது. எனவே இந்த புண் அல்லது காயத்தில் ஏதாவது பிரச்சனை என்று இந்த பேண்டேஜ் கண்டுபிடித்தால் அது உடனடியாக மருத்துவரிடம் இருக்கும் தொலைத்தொடர்பு கருவிக்கு என்ன பிரச்சனை என்பது குறித்து தகவல்களை அனுப்பிவிடும். அடுத்ததாக, கஞ்சா ஒருவரின் நினைவாற்றலை கெடுக்குமா அல்லது கொடுக்குமா? இது குறித்து பிபிசியின் டேவிட் சுக்மனின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கனபிஸ் அல்லது நமது மொழி வழக்கில் கஞ்சா, இது நல்லதா கூடாதா? கஞ்சா ஒரு போதைப்பொருள், அது உடலுக்கு கூடவே கூடாது என்கின்றனர் சிலர். இன்னும் சிலரோ கஞ்சா என்பது ஒரு அருமருந்து என்கின்றனர். இதில் எது சரியானது? உண்மையில் இந்த கஞ்சாவுக்கு இரண்டு குணங்களும் இருக்கின்றன என்றுதான் விஞ்ஞானிகள் அண்மையில் கண்டறிந்திருக்கிறார்கள். THC மற்றும் CBD என்கின்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்ற இரண்டு மூலக்கூறுகள் இந்த கஞ்சா செடியில் இருக்கின்றன. THC என்ற பதார்த்தம்தான் போதையை கொடுக்கிறது. அதே நேரம் மூளையில் தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி ஞாபக சக்தியையும் கடுமையாக கெடுக்கிறது என்கிறார் யுனிவர்சிட்டி காலேஜ் லண்டனைச் சேர்ந்த பேராசிரியர் வெல் கியூரன். அதே நேரம் கஞ்சாவில் இருக்கின்ற CBD என்கின்ற பதார்த்தம் THC நேரெதிரான விளைவுகளை கொடுக்கிறது. மன அமைதியை ஏற்படுத்தி மனக்குழப்பங்களுக்கு எதிரான என்ன நடக்கிறது என்பதை மறக்காமல் இருப்பதற்கான, நினைவாற்றலை பாதிக்காமல் வைத்திருப்பதற்கான விளைவுகளை அளிக்கிறது CBD என்கிறார் பேராசிரியர் வெல் கியூரன். இந்த இரண்டு மூலக்கூறுகளும் அளவில் கூடிக்குறைகின்ற போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது. சில நாடுகளில் வீதிகளில் விற்கப்படுகின்ற கஞ்சா சுருள்களில் THC அதிகமாக, அதாவது 15% வரை காணப்படுகிறது. அதன் மூலமே அதன் பாவனையாளர்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த தூண்டும் விதத்தில் அது ஆட்கொண்டு விடுகிறது. அதே நேரம் ஞாபக சக்திக்கு உதவக்கூடிய CBD அறவே இல்லாது போகின்ற போது அந்த கஞ்சா புகைத்தலின் விளைவுகள் மிக மோசமாக மாறிவிடுகின்றன. குறிப்பாக THC உச்சளவில் இருக்கின்ற கஞ்சா சுருள்கள் நினைவாற்றலை கடுமையாக பாதிக்கும் என்றும், அதனை பயன்படுத்துவோரில் 10% அதற்கு அடிமையாகி விடுவார்கள் என்றும் கூறுகிறார் பேராசிரியர் வெல்கியூரன். கஞ்சாவுக்கு அடிமையானவர்களுக்கு கஞ்சாவை கொண்டே உதவ முடியுமா என்று ஆராய்ந்திருக்கின்ற விஞ்ஞானிகள் CBD அதிகமுள்ள கஞ்சாவை கொடுத்து ஆராய்ந்து பார்த்திருக்கின்றனர். இதன் மூலம் தொடர்ந்து கஞ்சா இழுத்து இழுத்து அடிமையானவர்களில் ஏற்பட்டிருக்கின்ற நீண்டகால மாற்றங்களை CBD மூலம் சரிப்படுத்திவிட முடியும் என்று நம்புவதாக ஆய்வுகளை நடத்திய யுனிவர்சிட்டி காலேஜ் லண்டனைச் சேர்ந்த டாக்டர் டாம் ஃப்ரீமன் BBCயிடம் கூறினார். தங்களின் ஆய்வுகள் வெற்றியளித்தால் கஞ்சாவுக்கு அடிமையானவர்களை மீட்பதற்கான முதலாவது பலனுள்ள மருந்தை கண்டுபிடித்துவிட முடியும் என்று அவர் கூறுகின்றார். இதனிடையே கஞ்சா பாவனை மனநோயை தூண்டுகின்ற முக்கிய காரணி என்பதை இங்கு தெற்கு லண்டனில் சுமார் 800 பேரிடத்தில் நடத்திய ஆய்வில் கண்டறிந்திருப்பதாக த லான்செட் சைக்காட்ரி சஞ்சிகை கூறுகிறது. சாதாரண நபர்களுக்கு THC கொடுத்தால் அவர்களை மனநோயாளி ஆக்கிவிட முடியும். ஆனால் ஏற்கனவே அவர்களுக்கு CBD கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனநோய் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்று அண்மைய ஆய்வு முடிவை மேற்கோள் காட்டுகிறார் லண்டன் கிங்ஸ் காலேஜைச் சேர்ந்த பேராசிரியர் சர் ரோபின் மூரே. அப்படியென்றால் மனநோயாளிகளை கஞ்சாவில் இருக்கின்ற CBDயை கொடுத்து குணப்படுத்த முடியுமா என்று விஞ்ஞானிகள் தற்போது ஆராய்கின்றனர். இன்னும் இந்த ஆய்வு ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறது. முழுமையாக முடிவை தெரிந்து கொள்ள கொஞ்ச காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் விஞ்ஞானிகள்.
BBCயின் டேவிட் சுக்மனின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அனைவருக்கும் அறியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்லா ஜெகதீசன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கிரேக்கம் பொருளாதார மீட்பு திட்டம் குறித்து முன்வைத்துள்ள மாற்றங்கள் அடங்கிய பட்டியலை யூரோவை பயன்படுத்தும் நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக ஐரோப்பிய நிதி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் இருக்கும் கிறிஸ்தவ கிராமங்களிலிருந்து குறைந்தது 70 பேரை ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடத்திச் சென்றுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.